இந்த காலை நேரத்திலும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை தேடுகிற விஷயத்தில், கர்த்தருக்காக நாம் செயல்படுகிற விஷயத்தில் மாற்றம் நமக்கு அவசியம். புரிதல், ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் பல ஆண்டுகள் ஆகியிருக்கும். ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலேயே நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. மாற்றங்கள் நமக்கு அவசியம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே மாற்றத்தை விரும்பாதவங்க கிடையாது, மாற்றத்தை விரும்புகிறோம். அந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் நம்ம விரும்புகிறோம். எப்படி? உங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது வளரணும், அது பேசணும், அது நடக்கணும், அது நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு வரணும், நல்ல திருமணமாகணும், இப்படியெல்லாம் பல விஷயங்கள் யோசிக்கிறீங்க. இங்க வேலை செய்றீங்க, உங்களுடைய வேலை, உங்களுடைய பிசினஸ், அதுல மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்க. நல்ல ப்ரமோஷன் வரணும், சேலரி இன்க்ரிமெண்ட் வரணும், அந்த சூழ்நிலையில பல காரியங்கள் வாங்கணும், இப்படி எத்தனையோ காரியங்களை, மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். என்னைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் மேலான காரியத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்திலும் இருக்குது. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் எக்ஸப்ட் ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதுதான் காரியம். ஆவிக்குரிய காரியத்திலே மாத்திரம் மாற்றத்தை விரும்பாமல், மற்ற உலக காரியங்களில், பண விஷயத்தில், பொருளாதாரத்தில், மற்ற எல்லா காரியத்திலும் மாற்றம் வேண்டும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். அது எந்த விதத்திலையும் நியாயமானதல்ல. புரியுதுங்களா? மாற்றம் முதலாவது நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையில் கர்த்தருக்கடுத்த காரியங்களில் உண்டாகணும். அது வரும்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மற்ற காரியங்களிலும் ஆண்டவர் செயல்பட முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மாற்றம் வரலன்னா உலக காரியத்தில் ஏமாற்றம் தான் வரும். புரியுதா உங்களுக்கு? உலக காரியத்தில் நீங்க எதிர்பார்க்கறது நடக்காது, ஏமாற்றம் தான் வரும். ஆவிக்குரிய காரியத்திலே மாற்றம் வந்தால்தான் உலக காரியத்திலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆவிக்குரிய காரியத்திலே மாற்றம் வரலன்னா உலக காரியத்திலே கண்டிப்பாக ஏமாற்றம் தான் வரும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகையினாலே இதை புரிந்து நாம் தேவ சமூகத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நடக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நமக்கு லைஃப் லாங் இருக்குது. புரியுதுங்களா? லைஃப் லாங் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கு. நம்ம ஆண்டவருடைய காரியத்தை நான் நினைக்கும் போது சில விஷயத்தை பார்த்தால் ஆச்சரியமா இருக்கும். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:16 வாசிக்கலாம். மத்தேயு 10:16
ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல,
இதோ
நான் உங்களை அனுப்புகிறேன்,
ஆகையால்
சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாயும் இருங்கள்.
இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை தெரிந்து கொண்டு அனுப்பும் பொழுது அந்த 12 பேருக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு. இதுல நான் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாயும் புறாக்களை போல கபடத்தவர்களுமாயும் இருங்கள். இது ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஒன்று சர்ப்பம், இன்னொன்று புறா. ரெண்டு எக்ஸ்ட்ரீம். சர்ப்பம் என்பது பிசாசை குறிக்கும், புறா என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையை அல்லது ஆவியானவரை குறிக்கும். ஒன்று அசுத்தாவி, இன்னொன்று பரிசுத்தாவியானவர். ரெண்டு காரியத்திலும் கற்றுக்கொள்ளுகிறதுக்கு விஷயம் இருக்குதுன்னாரு. சர்பத்தை பார்த்து வினா உள்ளவனாய் அது எப்படி இருக்கிறதோ, அது எவ்வளவு தூரம் அலர்ட்டா இருக்கிறது என்பதை நீ பார்த்து கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறார். புறாக்களை போல நம்முடைய வாழ்க்கை கள்ளங்கபடம் இல்லாமல் நாம் இருக்கணும். அது நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். அது நமக்கு அவசியம். ஆகையால் தேவ பிள்ளைகள் இந்த விஷயத்தில் நம்ம கவனமா இருக்கணும். வேதத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, பிசாசு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏற்கனவே ஒரு தடவை நான் சாத்தானிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு செய்தி எடுத்துருக்கிறேன். பிசாச வச்சு பிசாசு நம்ம என்னென்னலாம் லேர்ன் பண்ணணும் அப்படி நிறைய, ஒரு அது டோட்டல் பிசாச சப்ஜெக்ட் ஒரு தடவை எடுத்திருக்கேன். அவசியம். அதில் கூட நம்மளுக்கு என்ன ஆண்டவரே சொல்றாரு, சர்பத்தை பார்த்து கத்துக்கொண்டார். இன்றைக்கு நம்ம அந்த சப்ஜெக்ட்ல போக போறதில்லை. ஆனால் பிசாசுடைய ஒரு ஆஸ்பெக்ட் நான் இன்னைக்கு உங்களுக்கு வேறொரு காரியம், அந்த செய்தியில் சொல்லாத வேறொரு காரியத்தை சொல்லி அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி அபியாசம் பண்ண வேண்டும் என்பதை நம்ம கவனிக்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 12:12. வெளிப்படுத்தல் 12:12.
ஆகையால்
பரலோகங்களே,
அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே,
அவைகளில் வாசமா இருக்கிறவைகளே,
களி கூறுங்கள்
பூமியிலும்
சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே,
பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே.
ஐயோ, பிசாசவனும் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து, மிகுந்த கோபம் கொண்டு
உங்களிடத்தில் இறங்கினபடியால்
உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன்.
இங்க பாருங்க, பிசாசின் இடத்துல ஒரு காரிய நேரத்தில் சொல்லப்படுகிறது. அவன் காலத்தை பார்க்கிறான், சூழ்நிலைகளை பார்க்கிறான். தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்பதை அவன் அறியும் பொழுது அவன் இன்னும் கோபத்தோடு இறங்கி அவன் செயல்படுகிறத பார்க்கிறான். பாருங்க, அவன் கூட அவனுடைய ஆஸ்பெக்ட் எப்படி இருக்கு பாருங்க. அவனுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் அவன் ஒரு விதத்தில் செயல்பட்டு தான் இருக்கிறான். ஆனால் தன்னுடைய காலத்தை அவன் பார்த்துட்டே இருக்கிறான். ஐயோ, இன்னும் கொஞ்ச காலம் தானே இருக்குது, ஆகினால் இப்ப நான் போடுற எஃபர்ட் எனக்கு போதாது, இன்னும் அதிக எஃபர்ட் நான் போடணும், இன்னும் கொஞ்ச காலம் தானே இருக்கிறது, இன்னும் நரகத்திற்கு அநேகரை நான் ஆயத்தப்படுத்தணும், இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கிறது, இதுவரைக்கும் நான் செயல்பட்ட வேகத்தை விட இன்னும் வேகமான செயல்பட்டு இன்னும் திரள் கூட்ட ஜனத்தை நான் நரகத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று அவன் காலத்தை பார்த்து அந்த காலத்தின் அடிப்படையில் தன் வேகத்தை அவன் கூட்டிக் கொண்டிருக்கிறதை வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகள் நம்ம புரிஞ்சுக்கணும், இதை நம்ம கற்றுக்கொள்ளணும். தேவ பிள்ளைகள் ஒரே வேகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஓட்டத்தை ஓடக்கூடாது. உங்கள் வேகம் அதிகரிக்கணும். ரட்சிக்கப்பட்ட போது நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படியே ஒவ்வொரு வருஷத்திலும் இருந்துட்டு இருக்க கூடாது. நாட்கள் தோறும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கணும். காலங்கள் கடக்க கடக்க ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி உங்களுக்கு வேணும். ஆவிக்குரிய தாகம் பெருகணும். ஜப வாழ்க்கை இன்க்ரீஸ் ஆகணும். வேத வாசிப்பின் அனுபவம் வித்தியாசப்படணும். ஆண்டவரை தேடுகிற விஷயத்தில் இன்னும் ஒரு முதிர்ச்சி வேண்டும். இதெல்லாம் நமக்கு இருக்கணும். சும்மா அப்படியே ஒரே வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரே ஒரு நிலைமையில் பல ஆண்டுகள் நீங்கள் கழித்துக் கொண்டிருக்கிற நபராக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னைக்கு ரொம்ப சிந்திக்க வேண்டிய நேரம். ஒரு மாற்றம் உங்களுக்கு அவசியம், ஒரு மாற்றம் உங்களுக்கு அவசியம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்கள் முயற்சி அதிகரிக்க வேண்டும். விடாமுயற்சி, இந்த செய்தியுடைய முக்கிய தலைப்பை விடாமுயற்சி. விடாமுயற்சி நமக்கு இருக்கணும். ஒரு காரியத்தை பார்த்து ஒரு தோல்வி வருது, ஒரு காரியத்தை பார்க்கறீங்க, ஒரு காரியத்தில் நீங்க இறங்கி போறீங்க, விட்டுடக்கூடாது. நீங்க ஜெபிக்கிறீங்க, ஜெப வாழ்க்கையில் வெற்றி பெற முடியல, தோல்வி அடைகிறீங்க. நமக்கு நியமிக்கப்பட்டது இவ்வளவுதான், நம்மளால எல்லாம் ஜெபிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்குள் வரக்கூடாது. அந்த ஜெபம் இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு பழகிடக்கூடாது. தொடர்ந்து முயற்சிக்கணும். வெற்றி அடைகிற வரைக்கும் ஒரு முயற்சியை நீங்கள் நிறுத்தக்கூடாது. ஆமென். ஸ்பிரிச்சுவல் சைடில் அந்த ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு இருக்கணும், அந்த ஒரு வாஞ்சை இருக்கணும். தொடர்ந்து முயற்சிக்கணும். வெற்றி அடைகிற வரையிலும் உங்கள் முயற்சியை நிறுத்தக்கூடாது. அந்த வாஞ்சை, அந்த அர்ப்பணிப்பு இருந்தால் நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் நம்மை கனப்படுத்தி நம்மை பயன்படுத்த முடியும். ஆமென். அந்த அர்ப்பணிப்பு, அந்த விடாமுயற்சி, அது இருக்கும் பொழுது நிச்சயமா சொல்றேன், ஆண்டவன் நம்மை பயன்படுத்த முடியும். விட்டுக் கொடுக்க கூடாது. ஆவிக்குரிய காரியங்களில் விட்டுக் கொடுக்க கூடாது. காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. விடாமுயற்சியோடு ஆண்டவருக்காக நாம் எழும்பி பிரயாசப்பட வேண்டும். சரி, இன்றைக்கு அதை குறித்து இந்த விடாமுயற்சி செய்த ஒரு 4 பேரை உங்களுக்கு நான் காண்பிக்க போறேன் வேதத்திலிருந்து. இந்த 4 நம்ம எத்தனையோ முறை உங்களுடைய வாழ்க்கையை நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா ஒவ்வொன்றிலையும் வித்தியாசமான சில காரியங்கள் இருக்கு. எடுத்துக்கொள்ளுங்கள், லூகா எழுதின சுவிசேஷம் 19:1 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூகா எழுதின சுவிசேஷம் 29வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து.
அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன்
இயேசு எப்படிப்பட்டவரோ என்று
அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தின் நடுவில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில்
முன்னாக ஓடி
அவரை பார்க்கும்படி
ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான்.
இயேசு அந்த இடத்தில் வந்தபோது
அண்ணாந்து பார்த்து
அவனை கண்டு சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்துக் கொண்டு போனான். போதும். இங்கே பார்க்கும் பொழுது சகேயு என்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். இந்த ஸ்டோரி நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமான ஒரு காரியம். இதுல எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. இதனை நாம் ஒன்று கவனிக்கணும். இவன் சாதாரண மனுஷன் கிடையாது. இவன் ஒரு கவர்மெண்ட் அபிஷியல். இவன் ஆயக்காரருக்கு தலைவன் அப்படின்னா இன்கம் டாக்ஸ் ஆபீசர். இவன் இந்த சகை ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர். அதிலும் அந்த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவன் ஒரு ஹெட்டா இருக்கிறான். அந்த ஆயக்காரர்களுக்கு தலைவனா இருந்தான். ஒருவேளை யூனியன் லீடரா கூட இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இவன் ஒரு பெரிய மனுஷன், நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கிற மனுஷன், கவர்மெண்ட் அபிஷியல். ரோமன் கவர்மெண்ட்ல இவன் ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர், அதுலயும் லீடரா இருக்கிறான். அதை பார்க்க இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, பெரிய பணக்காரன், ஐஸ்வர்யவான். இவன் பணம் வந்தது அது வேற விஷயம். இவன் அநியாயமாய் சம்பாதித்தான். ஆக மொத்தத்தில் இவன் பெரிய ஒரு பணக்காரன். இப்படிப்பட்ட விதத்திலே இவன் எரிகோ என்ற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்து இவன் கேள்விப்பட்டிருக்கிறான், ஆனா அவரை பார்த்ததில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுக்கு இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு தாகம் அவனுக்குள் பற்றி கொண்டது. ஆனால் இவனுக்கு அவரை தேடி போய் பார்க்கறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஏன்னா அவன் அவ்வளவு ஒரு பிஸியான ஒரு ஆள், வேலையில் ரொம்ப பிஸி. அவனுக்கு சுத்தி மற்ற காரியங்கள் ரொம்ப பிஸியான ஆள். அவன்லாம் அவர் எங்க இருக்கிறான் அங்கெல்லாம் தேடி ஊர் ஊரா தேடலாம் இருக்க முடியாது. ஆனால் இவனுக்கு ஒரு வாய்ப்பு, இவன் இருக்கிற ஊருக்கே இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்ற செய்தி அவனுக்கு கிடைச்சது. உடனே அவன் தீர்மானம் பண்ணான், இயேசு வருகிறார், அது நான் இருக்கிற ஊருக்கே வராரு, கண்டிப்பா இந்த சான்ஸ் நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, அவர் எப்படியும் நாம் பார்த்தே ஆகணும், தீர்மானிக்கிறான். தீர்மானித்து அவன் கிளம்பி வரான். அவர் கிளம்பி வரும்போது ஒருவேளை அவனுடைய வேலை பலவினால கொஞ்சம் லேட்டா கிளம்பி வந்திருக்கலாம். ஏற்கனவே நிறைய ஜனங்கள் வந்து அவர் வருகிற வழியிலே நிறைஞ்சு நின்றுட்டாங்க. இவனுடைய டிராபேக் என்னன்னா, இவன் ஒரு குள்ளன், அது வேற இவனுக்கு ஒரு டிராபேக். இப்படி வந்தவன் ஏற்கனவே ஜனங்கள் வந்து அந்த ரோட்ல வழியா நிற்கும் பொழுது இவனால் அந்த வழியிலே இயேசு கிறிஸ்து வந்தால் அவரை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட நிலைமையிலே அவன் அநேகர்கிட்ட கேட்டிருப்பான், எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, நம்மளால நின்னுக்கிறேன், எத்தனை பேர் கேட்டிருப்பான். ஆனால் யாரும் தங்கள் இடத்தை இவனுக்கு விட்டுக் கொடுக்கிறது காயத்தமா இல்லை. கடைசியில் ட்ரை பண்றான், எல்லாரும் உயரமா இருக்கிறவங்க எல்லாம் முன்னால நிக்கிறாங்க, இவனுக்கு பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அவன் அதை ஒரு காரியமாய், ஒரு காரணமாய் அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. நான் இயேசுவை பார்க்க போனேன், என்ன பண்றது, கூட்டம் நிறைய போச்சு, அவரை பார்க்க முடியாம வந்துட்டேன், என்ன பண்றது, நான் குள்ளமா இருக்கிறதுனால என்னால் அவரை பார்க்க முடியல, இப்படி எல்லாம் காரணம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் தன்னுடைய குள்ளமா இருக்கிறதை அவன் காரணம் சொல்லல, அதை ஒரு சாக்காக நினைக்கல. தனக்கு முன்னால ஜனங்கள் வந்து நின்றுட்டாங்க, நான் கொஞ்சம் லேட்டா போயிட்டேன் அப்படின்னு அதை ஒரு நியாயப்படுத்த நினைக்கல. இயேசுவை பார்க்கணும்னு நம்ம நினைச்சாச்சு, பார்த்தே ஆகணும், பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, பார்த்தே ஆகணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் சொல்றேன், ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல நம்ம ஒரு காரியத்தை நினைக்கிறோம்,
ஆனால் அந்த விஷயத்தை எத்தனையோ காரணங்களை சொல்லி அதை நாம செய்யாமல் போகிறதற்கு நம்மை நாமே நியாயப்படுத்திக்கிறோம். ஜெபிக்கிறது இல்லை, ஏன் ஜெபிக்கிறது இல்லை? இன்னைக்கு எனக்கு வேலை ஜாஸ்தி, வேதத்தை வாசிக்கிறது இல்லை. ஏன் வேதத்தை வாசிக்கிறது இல்லை? இன்னைக்கு நிறைய பேர் என்ன பார்க்க வந்துட்டாங்க, சர்ச்சுக்கு போல, ஏன் போல? இன்னைக்கு வீட்டில் கெஸ்ட் வந்துட்டாங்க. எத்தனையோ காரியம், சரியான நேரத்துக்கு சர்ச்சுக்கு வரல, ஏன் வரல? ஏதோ ஒரு காரியம், ரொம்ப தூங்கிட்டேன் சொல்றாங்க, தூங்கிட்டேன். நான் சொல்றேன், இன்றைக்கு நம்ம எத்தனையோ சாக்கு, எத்தனையோ சாக்கு. ஆவிக்குரிய காரியத்தில் ஆண்டவரை சந்திக்க முடியறதில்லை. வேதத்தின் மூலமாக ஆண்டவரை சந்திக்கலாம், ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரை சந்திக்கலாம், சபையின் ஆராதனையில் வந்து ஆண்டவரை சந்திக்கலாம். ஆண்டவரை சந்திப்பதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. அன்றைக்கு அந்த எரிகோ பட்டணத்தில் அவன் இருக்கிற ஊரில் ஆண்டவர் டிராவல் பண்ணது போல, இன்றைக்கு நாம் இருக்கிற இடத்தில் இயேசு கிறிஸ்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் நம்மை கடந்து போய் கொண்டிருக்கிறார். அவரை சந்திக்காதபடி அநேக சாக்கு போக்குகள், அவரை சந்திக்காதபடி அநேக காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இதனால வரல, அதனால வரல, இதனால ஜெபிக்கல, அதனால ஜெபிக்கல, இதனால வேதத்தை வாசிக்கல, இதனால நான் இப்படி இருக்கல. நான் சொல்றேன், ஆண்டவர் ஒருபோதும் சாக்கு போக்குகளை ஆவிக்குரிய விஷயத்தில் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஒருபோதும் எந்த சாக்கு போக்குகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை. சாக்கு போக்கு சொல்லி நம்மளை நாமளே திருப்திப்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் ஆண்டவரை இந்த உலகத்தில் சந்திக்க தவறிவிட்டால் நித்தியத்தில் அவரை ஒருபோதும் சந்திக்க முடியாது, மறந்து போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் ஆண்டவரை தொடர்ந்து சந்தித்து அவரோடு இருக்கிற தொடர்பில் நம்ம வாழ தவறிவிட்டால் கண்டிப்பா சொல்ற நித்தியத்தில் அவரை சந்திக்க முடியாது. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நம்ம டெய்லி அடிக்கடி மட்டும் இல்ல, டெய்லி நம்ம சந்திச்சுட்டே இருக்கணும், அடிக்கடி நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு பல முறை நம்ம சந்திக்கணும், சந்திக்கணும், சந்திச்சுட்டே இருக்கணும். இப்படி சந்திக்க தவறுகிறவர்களை அவர் வரும்பொழுது அவர்கள் அவரை சந்திக்க முடியாது. இன்னைக்கு அவர் சந்திக்கிறதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் என்ன சந்தி, ஒவ்வொரு நேரத்திலும் என்ன சந்தி, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்ன சந்தி, ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வாய்ப்புகளை நிராகரித்து அசட்டை பண்ணி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த தவறி போகிறவர்களை ஆண்டவர் சந்திக்க விரும்ப மாட்டார். ஒரு நாள் அவர் தேடி வருவார் நம்மை நித்தியத்திற்கு கொண்டு செல்வதற்கு. அன்றைக்கு நம் ஆண்டவரை அப்படிப்பட்டவர்கள் சந்திக்க முடியாது. நான் தெளிவா சொல்றேன், சந்திக்க முடியாது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளிலும் அவரை சந்தித்து அவரோடு இருக்கிற உறவை நம்முடைய வாழ்க்கையில் கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஆவிக்குரிய காரியங்கிறது விளையாட்டு காரியம் கிடையாது. வேதத்தை வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, சபை கூடி வருகிறது, கர்த்தரோடு இருக்கிற உறவை மெயின்டைன் பண்றது, அது விளையாட்டு காரியம் கிடையாது, சீரியஸான விஷயம். இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற எல்லா காரியத்தை விட ரொம்ப சீரியஸான விஷயம் ஸ்பிரிச்சுவல் லைஃப். வருகையில் மிஸ் கிடையாது, ஒரே சான்ஸ். அப்ப இவருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா ஒரே சான்ஸ். இயேசு தன்னுடைய ஊருக்கு வருகிறார், எரிகோவுக்கு இயேசு வருகிறார். அந்த ஒரே சான்ஸ் அவன் மிஸ் பண்ண அவன் ரெடியா இல்லை. ஆகையினாலே அவரை போய் பார்க்க போறான், ஆனால் அவனால் பார்க்க முடியாதபடி ஜனங்கள் ஏற்கனவே வந்து நின்று விட்டார்கள். அதுவும் நின்ற ஜனங்களும் உயரமான ஜனங்கள், இவனோ குள்ளமான மனுஷன். இது எல்லாமே அவனுக்கு நெகட்டிவா இருக்குது. ஆனாலும் தன் முயற்சியை அவன் கைவிடவில்லை. அவன் இயேசு இந்த வழியே வருகிறார் என்ற அந்த ரூட்ல வேகமாக ஓடினானான், வேகமாய் ஓடினான். அவன் இந்த வழியை இப்படி வருகிறார் என்றால் ஜனங்க மறைச்சிருக்கிறாங்க, அந்த வழியை முன்னால ஓடுறான். ஓடி போய் அவர் வர்றதுக்கு முன்னாலும் சீக்கிரமா போய் இடத்தை பிடிக்கணும் சொல்லி வேகமா ஓடுறான். ஓடி ஒரு மரம் கிடைக்கிறது, காட்டத்தை மரம் இருக்குது, வேகமாய் அதன் மேல ஏறி உட்கார்ந்துட்டான், ஒரு சீட்டை பிடிச்சிட்டான். எப்படியாகிலும் இயேசுவை சந்திப்பதற்கு தனக்கென்று ஒரு சீட் அவன் முடிச்சுட்டான், ஒரு மரத்து மேல ஏறி. யோசிச்சு பாருங்க, இவன் யாரு? இவன் சாதாரணமா ரொம்ப சாதாரண மனுஷன் ஆயிவன் கிடையாது. இவன் சாதாரண மனுஷன் கிடையாது. இவன் ஒரு கவர்மெண்ட் அபிஷியல், இன்கம் டாக்ஸ் ஆபீசர், யூனியன் லீடர், சமுதாயத்திலே பிரபலமான மனுஷன். இவன் இப்படி செய்யலாமா? நம்ம யோசிப்போம். அவங்க எல்லாம் அதை செய்வாங்க, நான் எப்படி செய்யலாமா? நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல பல விஷயங்களை பிரஸ்டீஜ், சாதாரணமா இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை துதிப்பாங்க, சோத்திரம் பண்ணுவாங்க. ஆனா கொஞ்சம் நல்லா படிச்சுட்டா போதும், நல்லா பதவி இருந்துட்டா போதும், கை கூட மேல போகாது, வாயில சத்தம், துதி வாயில சத்தம் கூட வராது. பிரஸ்டீஜ், கொஞ்சம் நமக்கு ஒரு மேலான ஸ்தானம் வந்து விட்டால் பிரஸ்டீஜ், வாயை திறந்து துதிக்க முடியல, ஆண்டவரை சோத்தரிக்க முடியல, ஆண்டவருடைய சமூகத்தை தாகத்தோடு தேட முடியல. பிரஸ்டீஜ் நமக்கு தடுக்குது. இவன் பிரஸ்டீஜ் பார்த்தானா எங்கேயோ போயிருக்கணும். அவன் எனக்குன்னு ஒரு சீட்டு சேர் போட்டு முன்னால வைங்க, நான் உட்கார்ந்து பாக்குறேன்னு சொல்லிருக்கணும். அவன் எல்லாரும் நின்னாலும் சரி, எனக்குன்னு ஒரு தனி இடத்துல ஒரு சேர் போட்டு அவன் உட்கார்ந்து நான் இயேசு வரதை பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவன் ரோமன் கவர்மெண்ட்ல அவன் ஆபீசர். அவன் அன்னைக்கு ரோமன் கவர்மெண்ட் இருந்துச்சு பாலஸ்டைன்ல. அப்போ அவன் ரோமன் கவர்மெண்ட்ல ஒரு ஆபீசரா இருக்கிறதுனால அந்த ஸ்தானத்தை அவன் யூஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா? அந்த இடத்துல அவன் ஸ்தானத்தை யூஸ் பண்ணிருக்கலாம். யூஸ் பண்ணி அதை அவன் எப்படியாவது அவன் யூஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவன் அதெல்லாம் பார்க்கல, ஓடுறான் ஓடுறான், ஏறிட்டான், மரத்து மேல ஏறிட்டான். யார் என்னை பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, யார் என்னை பத்தி என்ன யோசிச்சாலும் பரவாயில்ல, யார் என்னை பார்த்து சிரிச்சாலும் பரவாயில்ல, யார் என்னை குறித்து என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, நான் இயேசுவை பார்த்தாகணும், நான் இயேசுவை பார்த்தாகணும். இன்னைக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவரை பார்க்கணும். யார் அதை பத்தி எனக்கு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அதை பத்தி பிரச்சனை இல்லை, நான் எப்படியும் என் இயேசுவை பார்த்தே ஆக வேண்டும். அவர் வரப்போறார், சீக்கிரம் நான் அவரை பார்த்தே ஆகணும். அவர் வரும் நாளிலே நான் அவரை முகமுகமாய் சந்திக்கணும், அவர் என்னை ஏற்றுக்கொள்ளணும், நான் அவரை பார்க்கணும் பார்க்கணும். அந்த தீர்மானம், அந்த தீர்மானம் தான் அவனை எதையுமே யோசிக்க வைக்கல. எல்லாத்தையும் மறந்தான், எல்லாத்தையும் கடந்தான், ஓடுனான், மரத்து மேல ஏறினான், உட்கார்ந்துட்டான். நம்ம நினைக்கிறோம் அவன் ஏறுனான், ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவன் இறங்கினான், அதான் உண்மை. சரீர பிரகாரமாய் அவன் ஏறினான், ஆனால் தன்னுடைய நிலைமையிலிருந்து தன்னை தாழ்த்தி அவன் இறங்கினான். ஏறினது லிட்டரலா, ஆனா இறங்குனதுதான் உண்மையா நடந்துச்சு. தன்னுடைய பொசிஷன்ல இருந்து இறங்கினான், தன்னுடைய பதவியிலிருந்து இறங்கினான், தன்னுடைய பெருமையிலிருந்து இறங்கினான், தான் ஒரு பணக்காரன் நினைவில் இருந்து இறங்கினான், தன்னுடைய சூழ்நிலைகளில் அவன் இறங்கினான், இறங்கினான். இறங்கி இயேசுவை எப்படியும் பார்த்தாகும். தன் இருதயத்தில் அவன் இறங்கி இயேசுவை பார்ப்பதற்கு தன் முயற்சியை அதிகமாக்கி, தன் பிரயாசத்தை அதிகப்படுத்தி, அவன் மரத்தின் மேல் ஏறி தன் இருதயத்தில் அவன் இறங்கினதை அந்த இடத்துல காட்டுறான். ஒன்னு சொல்றேன், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும்னா நம்ம லைஃப்ல கொஞ்சம் இறங்கணும், இறங்கணும். ஒரே நிலைமையில் நம்ம இருப்ப இப்படிதான் இருப்பேன் இல்ல, இப்படிதான் இருப்பேன், என் வாழ்க்கை இதுதான், என் லைஃப் ஸ்டைல் இதுதான், நடக்காது. இறங்கணும், இறங்கணும். உங்களுடைய பழைய லைஃப் ஸ்டைல் நீங்க சில காரியத்தில் இறங்கி ஆகணும். இறங்காமல் ஆண்டவரை நீங்கள் சந்திக்க முடியாது. அவன் ஏறினான் பிசிக்கலா, மனதில் இறங்கினான், தன் ஸ்தானத்திலிருந்து இறங்கினான், ஆண்டவரை சந்திப்பதற்கு ஒரு பிளேஸ் அவன் பிடிச்சான். இப்ப பார்க்கும்போது அவன் நினைக்காத ஒரு காரியம் இங்க நடக்குது. இயேசு கிறிஸ்து வரார், அவன் அந்த நேரத்தை எதிர்பார்த்து மேல உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு கிறிஸ்து வேகமாய் வந்துட்டே இருக்கிறார், ஒரு பெருந்திரள் கூட்டம் ஜனங்கள் வந்துட்டு இருக்கிறாங்க, அவரும் வேகமாய் வந்துட்டே இருக்கிறார். எத்தனையோ முன்னால வந்தவங்க நிக்கிறாங்க, யாருமே அவருடைய கண்ணில் பெருசா படல, கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறாரு. எத்தனையோ பேர் சகையை வந்ததுக்கு முன்னாலாம் வந்து நின்று இருந்தவங்க இருக்கிறாங்க, ஆனா யாருமே அவருக்கு ஸ்பெஷலா படல. இந்த மரத்துக்கீழே வந்து நிக்கிறார். இது யாருமே எதிர்பார்க்கல. இயேசு கிறிஸ்துவ சீஷர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, சகையும் நிச்சயமா எதிர்பார்க்கல. அந்த மரத்தின் கீழே வந்து நின்று மேல அணாந்து பார்த்து, சகையவே நீ சீக்கிரம் இறங்கி வா, நீ சீக்கிரம் இறங்கி வா. எதுக்காக? இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஆண்டவர் என்னைக்குமே நம்மளை கூப்பிடுறாருன்னா அதுல ஒரு பெரிய நோக்கம் இருக்கும். நோக்கம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இது என்ன ஒரு பிரிவிலேஜ் தெரியுமா? இது யோசிச்சு பாருங்க. அவராக கமிட் பண்றாரு, அவன் கூப்பிடல, அவராகவே கமிட் பண்றாரு. நான் வந்து இன்னைக்கு உன் வீட்டில் தங்குறேங்கிறார். உண்மையிலே சொல்றேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தங்குகிறதை விட விசேஷமான ஒரு மேன்மையான காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம நினைக்கிறோம் ஏதோ பெரிய ஆளு நம்ம இல்லை. நம்ம நிலைமை நம்ம புரியணும். நான் யார் என் வாழ்க்கையில் அவர் வந்து தங்குறதுக்கு, எங்கிட்ட என்ன இருக்குது ஸ்பெஷலா அவர் எங்கிட்ட வந்து அவர் தங்குறதுக்கு? என் ஆண்டவர் என் கூட வந்து தங்கணும்ன்றார், தங்குறேன்றார். ஆண்டவர் இப்படி கமிட் பண்ண வச்சது என்ன தெரியுமா? அவன் இருதயத்தில் அவன் இறங்கி வந்ததுதான் ஆண்டவரை அவனோடு தங்குபடிக்கு அவரை கமிட் பண்ண வச்சது. உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் முயற்சி அதிகமாக்குங்க. எந்த விஷயத்தில் நீங்க ஒரே பொசிஷன் இருக்கிறீங்களோ அங்கிருந்து கொஞ்சம் இறங்குங்களேன், இறங்குங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் இறங்குங்க. இறங்கி வந்தா நீங்க அவரை சந்திக்கிறதற்கான ஒரு சூழ்நிலை வரும். நீங்க இறங்கி வந்தீங்கன்னா அவர் உங்களுக்காக இறங்கி வருவார். எத்தனையோ பேர் அந்த இடத்துல இருந்தாங்க, ஆனா யார்கிட்டையும் தங்குறதுக்கு அவர் இறங்கி வரல. இவன் தன்னுடைய இருதயத்தில் இறங்கி வந்ததுனால ஆண்டவர் இவனுக்கு இறங்கிட்டாரு. யார் வீட்லையும் தங்க அவர் நினைக்கல, அவன் வீட்டில தான் தங்க நினைச்சார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சகையுடைய லைஃப் நம்ம எல்லாத்தையும் அது ஒன்னு எடுத்தா அது ஒன்னே டைம் போதாது, பட் நான் படிக்க வேண்டாம், ஜஸ்ட் சொல்லிட்டே போறேன். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அப்படி கமிட் பண்ண உடனே ஒரு பெரிய சலசலப்பு அங்க உண்டாயிடுச்சு. சுத்தி இருந்த ஜனங்க பேசுறாங்க, பாதியான மனுஷனிடத்தில் இவர் தங்குபடி போனார்னு ஆண்டவரை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு தெரியாதா அவன் யாருன்னு? தெரியும். ஆனால் அவன் பாவிதான், இதுக்கு முன்னால மோசமான பாவிதான், அநியாயம் பண்ணினவன் தான், அக்கிரமமாய் பணம் சம்பாதித்தவன் தான், லஞ்சம் வாங்கினவன் தான். ஆனால் இன்றைக்கு அவன் தன் வாழ்க்கையில் இறங்கிவிட்டான். உங்க லைஃப்ல இதுக்கு முன்னால் நம்ம எப்படியோ, இன்னைக்கு சொல்ல இந்த சர்வீஸ் பிறகு உங்க லைஃப்ல கொஞ்சம் நீங்க இறங்கி பாருங்க. ஆண்டவருக்காக, ஆண்டவர் உங்களுக்காக இறங்குகிறதை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் இறங்கி பாருங்களேன். கண்டிப்பா சொல்றேன், ஆண்டவர் உங்க லைஃப்ல உங்களுக்கு இறங்காமல் இருக்க மாட்டார். நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி நம்ம இறங்கணும். வேதத்தில் ஒரு அழகான வசனம், ஆண்டவருடைய வாக்கு தத்தம் உண்டு. ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 57 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாம். ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 57 அதிகாரம் 15 வசனம்.
நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய,
பரிசுத்தம் உள்ளவர் என்கிற நாமம் உள்ளவராகிய,
மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார்,
மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார்,
உன்னதத்திலும்
உன்னதத்திலும்
பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான்,
உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான்,
பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும்,
பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும்,
நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும்,
நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும்,
நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன்,
நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த இடத்தில் ஆண்டவர் யார் என்பதை எப்படி அட்ரஸ் பண்றாரு பாத்தீங்களா? தன்னை பத்தி எப்படி அட்ரஸ் பண்றாரு பாருங்க. நித்தியவாசி பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய, மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். தன்னை பத்தி என்ன ஒரு தன்னுடைய ஸ்டேட்டஸ் சொல்றார்? யாரு? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர்! நான் வந்து பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் இவ்வளவு பெரிய தேவன், பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் ஆண்டவர் வந்து வாசம் பண்றார். தெரியுமா வாசம் பண்றார். பணிந்தாவியுள்ள நபரிடத்துல வாசம் பண்றார். எந்த அளவுக்கு நீங்கள் இறங்குகிறீர்களோ, உங்களை தாழ்த்துகிறீர்களோ, ஆண்டவர் உங்களோடு தங்கியிருப்பார். அவருடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கும். ஆண்டவர் கூட இருந்து உங்களை நடத்துகிறதை பார்ப்பீர்கள். ஆகையால் முதலாவது, சகேயு தன் வாழ்க்கையில் தன் அதிக பிரணியான பிரயாசத்தின் மூலமாக தன்னை தாழ்த்தி, விட்டுக் கொடுக்காமல் தன்னை தாழ்த்தி, ஆண்டவர் தன்னோடு தங்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை அவன் பெற்றுக் கொண்டான். உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் கூட இருக்கிறத நீங்க அனுபவிப்பீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய ஸ்டேட்டஸ் உங்களுடைய பொசிஷன் இறங்கி ஆண்டவருக்காக நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் கூட இருக்கிறதை ஒவ்வொரு வினாடியும் உங்களால் அனுபவத்தில் பார்க்க முடியும். எல்லாமே இருதயத்தில் தான் இருக்குது, கண்டிப்பா சொல்றேன், அது நடக்கும். இரண்டாவது, அடுத்த ஒரு நபர் வாசிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46வது வசனம். இதுவும் அதே ஊரை சேர்ந்த வசனம் தான், பகுதி தான், வாசிக்கலாம்.
பின்பு அவர்கள்
எரிகோவுக்கு வந்தார்கள்.
அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும்
எரிகோவை விட்டு புறப்படுகிற போது
திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான்.
அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு
இயேசுவே
தாவீதின் குமாரனே
எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி
அநேகர் அவனை அதட்டினார்கள்.
அவனோ
தாவீதின் குமாரனே
எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார்.
அவர்கள் அந்த குருடனை அழைத்து
திடன்கொள்,
எழுந்திரு,
உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி
நீ போகலாம்,
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன்
பார்வையடைந்து
வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான்.
இதுவும் எரிகோவிலே நடந்த அடுத்த சம்பவம். இயேசு கிறிஸ்து இப்பொழுது எரிகோவுக்கு வந்து ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு ரிட்டர்ன் ஆகிறார். அவர் திரும்புகையில் தம்முடைய சீஷர்களோடு திரளான ஜனங்களோடு அவர் திரும்பி போயிட்டு இருக்கிறார். அப்படி போகும்பொழுது அந்த ஊரின் வாசலில் பர்திமேயு என்கிற ஒரு மனுஷன் பிறவி குருடன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இவன் பிச்சை எடுப்பது இவனுக்கு தொழில், பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு திரளான ஜனங்களோடு அவர் கடந்து போகும் பொழுது கூப்பிடுறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், சத்தம் போட்டு கூப்பிட்டான். இவன் ஒரு பிச்சைக்காரன், சொசைட்டியில் இவனுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. இதே எலிகோவில் நாம் பார்த்த சகையு சொசைட்டியில பெரிய ஆடு, ஆனால் இவன் சொசைட்டியில ரொம்ப லீஸ்டான ஒரு மனுஷன், பிச்சைக்காரன். ரெண்டு எவ்வளவு ஒரு கான்ட்ரவர்சி பாருங்க, ஒருத்தன் பெரிய பணக்காரன் கவர்மெண்ட் அபிஷியல், இன்னொருத்தன் அதே எலிகோவில பிச்சைக்காரன். இவனும் இயேசுவை கூப்பிடுறான். அவன் பார்க்கணும்னு நினைச்சான், ஆனா இவன் பார்க்க முடியாது, இவனுக்கு கண் இல்லை, சூழ்நிலை பாருங்க, இவனுக்கு பார்க்க முடியாது. அதனால இவன் பார்க்கணும்னு நினைக்கல, என்ன செய்யறான், கூப்பிடுறான், இயேசு அந்த பக்கம் வருகிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே Yesuve, Davidin Kumarane, Yanaki Yerangum, Satambotu Kupta. Even Uru, Sadanaman Uru Pichai Karanaradanale, Elarum, Avanai Adattan, Rai, Asadarana, Pichai Karan, Satambodala. Yesu Evalu Periyavar Poraru, Avara Pera Solli Kupraya Nee, Pesada, Abdin Adattan. இவனும் தன் முயற்சியை அதிகமாக்கினான். எப்படி சகையை தன் முயற்சியை அதிகமாக்கி மரத்து மேல ஏறினானோ இவனும் தன்னுடைய முயற்சியை அதிகமாக்கினான். நம்முடைய முயற்சியை அதிகமாக்கணும், அங்கதான் கர்த்தருடைய பலன் இருக்கிறது. அதட்ட ஆரம்பிச்ச உடனே அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தம் போட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும், தன் முயற்சியை அதிகமாக்கிட்டான், அதிகமாக்கி கூப்பிட்டான். நான் சொல்றேன், உங்கள் முயற்சியை நீங்கள் அதிகமாக்கும் பொழுது நீங்கள் யாரானாலும் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஒரு பிச்சைக்காரனானாலும் சரி, தன் முயற்சியை அதிகப்படுத்தி ஆண்டவரை தேட நினைக்கிறவனை ஆண்டவர் கனப்படுத்தாமல் விடமாட்டார். அதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்தில் இவன் தன்னுடைய முயற்சியை அதிகப்படுத்தி, இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று முன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாக சத்தமிட ஆரம்பிச்சான். இயேசு நின்றார். ஒரு பிச்சைக்காரன் ஆனாலும் சரி, பாகத்தோடு விடாமுயற்சியோடு ஒருவன் தன்னை நோக்கி கூப்பிட்டால் ஆண்டவர் நிற்பார். விடாமுயற்சியோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்காக ஆண்டவர் எப்பொழுதுமே நிற்பார். ஆண்டவர் நிற்கிறார். நின்று யாரெல்லாம் அவன் அதற்கு நாங்கள் அவங்கள்ட்டே ஆள விட்டு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அவனை கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வராங்க. வரும்பொழுதே தன்னுடைய மேல் வஸ்திரம், பிச்சைக்காரனுக்கான ஒரு அழுக்கு வஸ்திரம் போட்டிருப்பான், தூக்கி எறிஞ்சிட்டு வரான். ஏன்னா இயேசுவை அவருக்கு முன்னால, அவர் நம்மளை கூப்பிட்டுட்டாரு, அவருக்கு முன்னால போய் நிக்க போறோம். இவனுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன், அவர் என்ன கூப்பிட்டுட்டாரு. இவன் நினைச்சிருக்க மாட்டான், இப்படி நின்று அவனை கூட்டிட்டு வாங்கன்னு அவர் சொல்லான்னு இவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். சகையு எப்படி எதிர்பாராமல் ஒரு அழைப்பை பெற்றானோ அதே போலதான் இவனும் எதிர்பாராமல் ஒரு அழைப்பை பெறான். கூட்டிட்டு வாங்கிட்ட, கூட்டிட்டு வந்தான். கூட்டிட்டு வந்தோடனே எதிரில் நின்ன உடனே கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். பார்த்தாலே தெரியுது கண்ணில்லாதவன். ஆனா ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். என்ன, ஒருவேளை அவன் பிச்சை எடுக்கிற தொழில்னால எனக்கு காசு வேணும் கூட கேட்கலாம். சரி, என்ன உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தரேன். காசு வேணுமா, என்ன வேணும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், இவ்வளவு தூரம் விடாமுயற்சி என்னை கூப்பிட்டியே, அதனால உனக்கு என்ன வேணும் சொல். அவன் உடனே தயங்காமல் பழிச்சுன்னு சொன்னான், நான் பார்வை அடைய வேண்டும், நான் பார்வை அடைய வேண்டும். இன்றைக்கு சொல்லுகிறேன், அவன் கேட்டது ஒரு அற்புதமான விஷயம். அவனுக்கு தெரியும் யார்கிட்ட எதை கேட்கணும். சாதாரண மனுஷங்கிட்ட பிச்சை கேட்கலாம், ஆனா இயேசு தெய்வம், அவர்கிட்ட போய் பிச்சை கேட்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ தான் பிச்சை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே காசு கொடுங்கப்பா, இதுக்கு காசு கொடுங்க, அதுக்கு காசை கொடுங்க, இதுக்கு காசை கொடுங்க, அதுக்கு காசை கொடுங்க, பிச்சை எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ போய் யோசிங்க, யார்கிட்ட எதை கேட்கணும்னு தெரியணும். இயேசு கிறிஸ்துவ போய் பிச்சை கேட்க கூடாது. பணம் கேட்டுட்டு காண்டு, இது கொடுங்க ஆண்டவரே, அது கொடுங்க ஆண்டவரே, பிச்சை கேட்கிறோம். பார்த்தோம் இயேசு தெய்வம், அவர்கிட்ட போய் பிச்சை எடுக்க கூடாது. கேட்டான், அருமையான ஒரு காரியம் கேட்டான், நான் பார்வை அடையணும். ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னாரு. டக்குனு அவனுக்கு பார்வை கிடைச்சிருச்சு. இதை எந்த விதத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள்? இவன் பார்வையற்றவன். பார்வை கிடைச்சவன் தெரியுமா, வழியிலே அவருக்கு பின் சென்றான்னு போட்டிருக்கு. வழியில் அவருக்கு பின் சென்றான். இவன் வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்வையே இல்லை, பார்த்ததே கிடையாது. வேற விதமா சொல்ல போனா அவனுக்கு விஷன் கிடையாது. அவன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. முதல் முறையாக இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அதை கேட்டான், பார்வை வேணும், நான் பார்வை அடையணும். ஆண்டவர் பார்த்தாரு, நீ விசுவாசத்தோடு கேட்ட, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னார். உடனே அவனுக்கு பார்வை அடைந்தான். பார்வை அடைந்த உடனே அவரை பின் சென்றான்னு போட்டிருக்கு. இன்றைக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நமக்கு நல்ல கண் இருக்குது, கண் இருக்குது, உலகத்தை பார்க்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய கண்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லாமல் விஷன் இல்லாமல் இருக்கிறோம். உலகத்தின் காரியத்தை பார்க்கறதுக்கு நல்ல கண் இருக்குது நமக்கு, ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் ஆண்டவருடைய காரியத்தை பார்க்கிறதற்கு அநேகருக்கு கண் இல்லை, குருடராயிருக்கிறோம், விஷன் கிடையாது. ஆவிக்குரிய குருடர்கள். உலகத்திலே நமக்கு எல்லா காரியத்தையும் பார்க்க தெரியுது, நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்க தெரியுது, ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தின் குருடராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விஷன் இல்லை, விஷன் இல்லை. உன்னை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? விஷன் இல்லை. உன் வாழ்க்கை குறித்து ஆண்டவருடைய திட்டம் என்ன? விஷன் இல்லை. நீ எப்படி எதிர்காலத்தில் நீ என்ன செய்ய போற? விஷன் இல்லை. உலக காரியத்துக்கெல்லாம் விஷன் இருக்குது. இந்த பிள்ளை இப்படி படிக்க வைக்கணும், டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எல்லா விஷயம் இருக்குது. எத்தனையோ உலக காரியத்தை குறித்து விஷன் இருக்கு. ஆனால் என் ஆண்டவர் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார், நான் எப்படி வாழ வேண்டும், என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்யணும், என் ஆண்டவருடைய காரியம் என்ன, என்னை குறித்த அவருடைய காரியம் என்ன, விஷன் கிடையாது, விஷன் இல்லை. விஷன் இல்லாம வாழ்றது ரொம்ப ஆபத்தான காரியம் தெரியுமா? உங்களை குறித்த ஆண்டவருடைய நோக்கம் அது இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இவன் இவ்வளவு தாகத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதுனால அவருக்கு ஆண்டவர் விஷன் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு என் விஷன் இல்லை தெரியுமா? தாகத்தோடு கூப்பிடுறது கிடையாது, அதனாலதான் விஷனே இல்லாம இருக்குது. தாகத்தோடு ஆண்டவரை கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விஷன் கொடுப்பார். நீ அடுத்தது என்ன செய்யணும், உன்னை குறித்து என் திட்டம் இதுதான், உன்னை குறித்து நான் இதை நான் செய்வேன், உன்னை குறித்து அடுத்தது நான் இதை செய்ய போறேன், கிளியரா விஷன் கொடுப்பார். நம்ம ஆவிக்குரிய விதத்தில் நம்ம ஸ்பிரிச்சுவலா தேர்ஸ்டியா கத்திரத்தேடுறது கிடையாது. என்னமோ நானும் சர்ச்சுக்கு வரேன், நானும் போறேன், நானும் பைபிள் படிக்கிறேன், நானும் ஒரு கிறிஸ்டியன், இப்படி இருக்கிறதுனால விஷன் கிடையாது. விஷன் இல்லைன்றது ரொம்ப ஆபத்து தெரியுமா? பைபிள்ல ஒருத்தன் இருந்த விஷன் இழந்தான். லிட்டரலா காட்டம் பாருங்க, அந்த நபருடைய காரியம் பாருங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான்.
சரி, அடுத்தது 8 வசனத்தை வாசிக்கலாம். 8:9
சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபொழுது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் மூன்று நாள்
பார்வையில்லாதவனாய்
புசியாமலும் குடியாமலும் இருந்தானாம்.
கவனிங்க, விஷன் போறவனுடைய நிலைமை இதுதான். சவுல் இவனோ ஒரு பெரிய ஆளு, படித்தவன், ரோம் அரசாங்கத்தில் பெரிய பதவியில் இருந்த மனுஷன், பக்தி வைராக்கியம் உள்ளவன், நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தவன். அப்படிப்பட்டவன் கிறிஸ்துவை தெய்வம் என்பதை அவனால் புரிஞ்சுக்க முடியல. ஆகையினாலே அவன் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி சபைகளை அழித்துக் கொண்டு வந்தான். அந்த சூழ்நிலையில் தமஸ்குவில் இருக்கிறதான சபைகளுக்கு விரோதமாக அவன் புறப்பட்டு அதிகாரத்தோடு போகிறான். அந்த வனாந்தரத்தின் பாதையில் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். ஒரு பிரகாசமான வெளிச்சத்தில் ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். தேவ வல்லமை அவனை தாக்கியது. கீழே விழுந்து எழுந்து பார்க்கிறான், ஐசைட் போயிடுச்சு. பிசிக்கலா சைட் அவனுக்கு ஐசைட் போயிடுச்சு. விஷனை இழந்துட்டான். அவன் தரையிலிருந்து தன் கண்களை திறந்தபோது, தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபொழுது ஒருவரையும் காணவில்லை, பார்வை போயிடுச்சு அவனுக்கு. உடனே என்ன நடக்குது, அப்பொழுது கைலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். கம்பீரமாய் நடந்து வந்தவன் பைசைட்டு போயிடுச்சு, கையை பிடிச்சு தமஸ்குவுக்கு அவனை கூட்டிட்டு போறான். எவ்வளவு அத்தாரிட்டியோடு நடந்து வந்தான், எவ்வளவு அதிகாரத்தோடு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு வந்தான் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றதுக்கு. இன்னைக்கு இவனை கையை பிடிச்சு கூட்டிட்டு போக வேண்டிய ஒரு நிலைமைக்குள் இவன் தள்ளப்பட்டான். மிஷின் போச்சு, என்ன நடக்கும் தெரியுமா, மத்தவன் தான் அவளை கையை பிடிச்சு கூட்டிட்டு போனோம். மிஷின் இல்லைன்னா யாராவது ஒரு உதவி செய்யணும், கையை பிடிச்சுதான் அவங்கள கூட்டிட்டு போனோம். எவ்வளவு மோசம், யாராவது அவளை கையை பிடிச்சே கூட்டிட்டு போனோம். சொந்தமா நடக்க முடியாது, விஷன் இல்லனா சொந்தமா அவங்களால நடக்க முடியாது, தெளிவா நடக்க முடியாது. கையை பிடிச்சு கூட்டிட்டு போக வேண்டிய நிலைமை தான் வரும். புரியுதா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் விஷன் இல்லை. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கு பாஸ்டர் நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும், ஒண்ணுமே புரியலையே, என்ன செய்யணும், ஒண்ணுமே புரியலையே. விஷன் இல்லை, விஷன் இல்லை. எல்லாத்தையும் கையை பிடிச்சு கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்குது, எல்லாத்தையும் கையை பிடிச்சு 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 எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்குது. விஷன் இல்ல. நான் சொல்றேன், நமக்கு ஒரு விஷன் இருக்கணும். பார்வை போய்விட்டால் கையை பிடிச்சு நோத்த நடத்த வேண்டிய நிலைமைக்குள் தான் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும். பார்வை அவசியம். ஸ்பிரிச்சுவல் விஷன், நான் பேசுறது ஸ்பிரிச்சுவல் விஷன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை குறித்து ஒரு திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கணும். அந்த திட்டத்தின்படி நீங்கள் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே 34 வருஷத்துக்குள்ள நான் போயிட்டு இருக்கிறேன். 34 வருஷமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய விஷயங்களையே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் தைரியமாய் தேவ சமூகத்தில் சொல்ல முடியும். இது எப்ப எனக்கு ஆரம்பிச்சது தெரியுமா, ரட்சிக்கப்பட்ட முதல் நாள் ராத்திரி ஆரம்பிச்சது எனக்கு. இது ரட்சிக்கப்பட்ட அந்த ராத்திரி வேளையிலிருந்து ஆண்டவர் என்னை நடத்த ஆரம்பிச்சார், எனக்கு ஆண்டவர் விஷன் கொடுக்க ஆரம்பிச்சார். இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 34 வருஷம் என் ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி 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 தான் நடத்திட்டு இருக்கிறார். அடுத்தது என்ன செய்யணும், அடுத்த காரியம் என்ன, அடுத்த ஊழியம் என்ன, அடுத்த விஷயம் என்ன, ஒவ்வொரு காரியத்தை நான் அதை சொன்னா அதுவே நான் ஒரு மணி நேரம் சொல்ல வேண்டியிருக்கும். அவ்வளவு விஷயம் இருக்குது லைஃப்ல. ஆண்டவர் எந்தெந்த நேரத்தில் எதை சொல்லி என்னென்ன செய்ய வச்சார், இனி வர்ற அடுத்தது என்ன செய்ய போறாரு, எல்லாமே எனக்கு ஆண்டு அந்த நேரத்தில் சொல்றாரு. அந்த விஷயம் தான் நடத்திட்டு போகுது. அந்த விஷயம் இதுல தடுமாற்ற வராது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் கொடுத்துட்டாருன்னா குழம்ப மாட்டீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் உங்களை நடத்தணும். ஏன் முடியல, ஏன் பேச மாட்டேங்கிறாரு, பாகத்தோடு நாம் ஆண்டவரை தேட தவறும் பொழுதுதான் இந்த பிரச்சனையே வருது. பாகத்தோடு கர்த்தரை தேடல, இந்த பர்திமை பாகத்தோடு கூப்பிட்டான், தடுத்தாங்க, இன்னும் அதிகமா கூப்பிட்டான். நான் சொல்றேன், ஆண்டவரை சீரியஸா கூப்பிடுங்க, முழு இருதயத்தோடு கூப்பிடுங்க, எத்தனை தடை வந்தாலும் தாண்டி ஆண்டவரை கூப்பிடுங்க. அங்கதான் ஆண்டவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். தடையை பார்த்து தடுமாறி நிற்காதீங்க, முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டு பாருங்க. உங்க லைஃபை குறித்து ஆண்டவர் பேசுவார், தெரியுமா, பேசுவார், பேசுவார். உங்க லைஃபை குறித்து ஆண்டவர் பேசுவார், ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் பேசுவார். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த செய்தி நான் எடுக்கிறது இல்லை, என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற விஷன். அவர் சொல்லிக் கொடுக்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், வேற ஒண்ணுமே கிடையாது. எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார். இதன் இந்த வாரம் தனி பேசணும், சொல்லிக் கொடுக்கிறார். உங்களுக்கும் அதை செய்வார், கண்டிப்பா செய்வார். இதைத்தான் நீ செய்யணும், இங்கதான் போகணும், இங்கதான் வரணும், இதைத்தான் நீ பேசணும், இதுதான் நீ நடக்கணும், இதுதான் உன்னை குறித்து நான் வச்சிருக்கிற திட்டம், அதுலதான் நீ டிராவல் பண்ணணும். விஷன். அவன் பார்வை அடைந்த உடனே பருதி மேயும் வழியெல்லாம் அவருக்கு அப்படி பின்னாடியே போயிட்டானா. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விஷன் கிடைச்சாதான் அவரை நீங்க ஃபாலோ பண்ணவே முடியும், தெரியுமா, தெளிவா ஃபாலோ பண்ண முடியும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கொடுத்தா தான் நீங்க கரெக்டா அவரை ஃபாலோ பண்ண முடியும், இல்லைன்னா இங்கேயும் முடிட்டு நிற்போம். ஆண்டவருடைய கைடன்ஸ் தேவை. இன்னைக்கே சொல்றேன், சீரியஸா கர்த்தரை தேடி பாருங்க, உங்க லைஃபை கொடுத்த பிளான்ஸ் அவர் வெளிப்படுத்துவார். சீரியஸா தேடி பாருங்க, டைம் ஒதுக்கி தேடி பாருங்க, நெக்ஸ்ட் என்னன்றது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த சவுளுடைய காரியத்தை நான் திருப்பி கொண்டு வரேன். இப்ப பார்வை இல்லாம போயிட்டான், கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க, பின்பு அவனுக்கு பார்வை வருது. 17 வசனத்திலிருந்து வாசிக்கலாம், 17-20 வரைக்கும் வாசிப்போம்.
அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே
உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர்
நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதல்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து
தாமதமின்றி
கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான்.
இப்ப எப்படி ஒரு கைடன்ஸ் வந்துச்சு பாத்தீங்களா அவனுக்கு? 3 நாள் தான். அந்த 3 நாட்கள் அவன் புசியாமலும் குடியாமலும் இருந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். 11 கடைசி பகுதியில் பாருங்க, 11 பாருங்க. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து
நேர்த்தருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள
ஒருவனை தேடு.
அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான்.
சின்சியரா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் அவனை சந்தித்தார். லிட்டில் அவனுடைய ஐசைட் போச்சு. ஆனால் 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் சின்சியரா ஆண்டவரை தேடினான், ஜபம் பண்றான். ஆண்டவர் சொல்றாரு, அனனியாட்ட அவன் ஜபம் பண்றான், அவன் போய் பார். அவன் போகும்போது அவன் ஜபம் பண்ண பண்ணிட்டு இருப்பான். ஆண்டவர் சொல்லணும், அவன் ஜபம் பண்றான், போய் பார், அவன் ஜெபிச்சு கொண்டிருக்கிறான். இதுதான் ஆண்டவர் அவளை பத்தி சொல்லணும். சின்சியரா 3 நாள் அவன் ஜபத்தில் உட்கார்ந்துட்டான். ஆண்டவர் அனனியாவை ரெடி பண்ணார். அனனியா என்ற ஒரு சீஷனை ரெடி பண்ணி அனுப்பினார். நீ போய் சவுல் என்கிறதான ஒரு மனுஷனை இந்த வீட்டில் தேடு. அட்ரஸ் கொடுத்து அனுப்புறாரு. தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்ற ஒரு மனுஷனுடைய வீட்டில் அவன் இருப்பான், போய் தேடு. எதுக்காக நான் போவோம்? நீ போகணும், அவன் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணு, அவன் பார்வை அடைவான், அதே நேரத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெறுவான் சொல்லி அனுப்பினார். அதே போல அனனியா வந்தான், சவுலுக்கு சொன்னான், ஜெபிச்சான், கண்களில் இருந்து மீன் சதர்கள் போன்றது விழுந்தது, பார்வை வந்துச்சு, அபிஷேகத்தை பெற்றான். தாமதம் இல்லாமல் என்ன செய்தான்? ஞான ஸ்நானம் எடுத்தான். அடுத்த காரியம் உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆலயங்களில் எல்லாம் போய் இயேசு கிறிஸ்து தெய்வம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். யார் இவனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? விஷன். ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த 3 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தான் பாருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி உலகத்தான் அல்ல, நீ எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். இதுவரைக்கும் நீ கவர்மெண்ட்டுக்கு வேலை செஞ்ச, இனி நீ எனக்கு வேலை செய்ய போற. இதுவரைக்கும் நீ வேண்டாத காரியத்தை பேசியிருந்த, இனி நீ என்ன பத்தி நீ பேச போற? இதுதான் உன் எதிர்காலம், இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் உன்னை குறித்து வைத்திருக்கும் திட்டம் சொல்லிட்டார் ஆண்டவர். இதுதான் நான் உன்னை குறித்து வைத்திருக்கும் திட்டம். அதனாலதான் தாமதமே இல்லாம வேலையை ஆரம்பிச்சிட்டான், ஆண்டவருடைய வேலையை. விஷன் வந்தோன்னு பாருங்க, எப்படி காரியம் எவ்வளவு அழகா போகுது பாருங்க. விஷன் அது வந்த உடனே ஆண்டவருடைய காரியத்தில் அவன் இறங்கி விட்டான். தரிசனம் வேண்டும் நம்முடைய வாழ்க்கை குறித்து. இல்லாதவங்க தேவ சமூகத்தில் வாஞ்சையோடு கேளுங்க, ஜெபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விஷனை கொடுப்பார், உங்களை நடத்துவார். அடுத்தபடியாக 3வதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை.
சரி, படிக்கல, இப்ப டைம் இல்ல. 28 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் தொடரும். 22-28 வரைக்கும் கானானிய ஸ்திரீ, இந்த பெண் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வருகிறாள். இவருடைய தேவை என்ன? அவருடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். அவளுக்கு ஆரோக்கியம் வேணும். இயேசுவை தேடி வந்தா. இவள் ஒரு புறஜாதி பெண். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் மனிதனாய் நடமாடி ஊழியம் செய்த காலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவள் காலத்திற்கு முந்தி ஆண்டவரிடத்துல வந்து தன் மகளுக்காக, விடுதலைக்காக வந்து கேட்கிறார். உடனே ஆண்டவர் அதை வெளிப்படுத்துறார். காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் விட்டார் இடத்திற்கு வந்தேனே இல்லாமல் மற்றபடி அல்ல. அதனால நான் இது உனக்கு செய்ய முடியாதுமா. இந்த காலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டிய காலம், நீ முன்னாலேயே வந்துட்டியே அப்படின்னு அதை தடுக்கிறார். அதன் பிறகு அந்த பெண் விடல, அவரை பின்தொடர்ந்து கூப்பிட்டான். சீஷர்கள் அவரும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. கடைசியிலே திருப்பி அவரை பணிந்து கொண்டாலாம். அவருடைய பாதத்தில் விழுந்து கேட்கிறார், என் மகளுக்கு நீர் இறங்க வேண்டும். இறங்கும், காலில் விழுந்து கெஞ்சலாம். தன்னுடைய முயற்சியை பாருங்க, அதிகமாக்கிட்டே போறா. இந்த சம்பவத்தை நீ வீட்டில் போய் நிதானம் படிச்சு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். அவரை பின்தொடர்ந்து கூப்பிட்டாள் இருக்கும். அவர் பேசாமலே போயிட்டு இருப்பார், காது கேட்காத மாதிரி போயிட்டு இருப்பாரு. இவ பின்னாலேயே கூப்பிட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பார். ஒரு கட்டம் வந்த உடனே சீஷர்களுக்கே பரிதாபம் வந்துடும். என்ன இவ கூப்பிட்டுட்டே இருக்கிறார், இவர் பாட்டுக்கு பதில் சொல்லாமலே இருக்கிறாரே. கடைசியில் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஆண்டவரை அவளை அனுப்பிவிடும். அந்த ரெக்கமெண்டேஷன் ஏற்றுக்கிட்டு தான் கடைசியில பாப்பார். உடனே பதில் சொல்லுவார், காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் விட்ட இடத்துக்கு அனுப்பப்பட்டனே இல்லாமல் மற்றபடி அல்ல என்னவர். அடுத்தபடியாக பணிந்து கொண்டு கேட்கும் பொழுது அவர் அடுத்த வார்த்தை ரொம்ப ஹைவியா போட்டுருவார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. ஆனால் அவர் விடுற மாதிரி இல்லை, தன்னுடைய முயற்சியை விட்டு கொடுக்கவே இல்லை. மெய்தான் ஆண்டவரே, ஆகிய மேஜில் விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. தன்னுடைய முயற்சிய கடைசி வரைக்கும் அவ விடலாம், காரியத்தை சாதிக்கிற வரைக்கும் அவ விடலாம். என்ன ஒரு கரேஜ், விடாப்பிடியான ஜபம். கடைசி வரைக்கும், காரியத்தை சாதிக்கிற வரைக்கும் அவ விட்டு கொடுக்கல. எத்தனை முறை ஆண்டவர் தாமதம் பண்ணாலும் அவர் விடவே இல்லை. கடைசி ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள். என் விருப்பம் இல்ல, பிதாவின் விருப்பம் இல்ல, ஆனா உன் விருப்பத்தை நான் செய்யணும். ஏன்னா நீ உன் முயற்சியை நீ விட்டுக் கொடுக்கல. என்னை தேடி வந்து உன் மகளுக்கு பிசாசின் பிடியில் விடுதலைக்காக நீ எடுத்த முயற்சி நீ விட்டுக் கொடுக்கல. அதனால உன் விருப்பத்தை நான் கண்டிப்பா நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு விடுதலை, மகளுக்கு விடுதலை கொடுக்கிற. இப்ப கவனிக்கணும், இந்த பெண்ணுடைய தேவை என்ன? ஏன் இவள் தன்னுடைய முயற்சியை அதிகரித்துக் கொண்டே போனாள்? இவள் விடாமுயற்சி உள்ளவர் பெண். எப்படி சகையை விடாமுயற்சி உள்ளவனாய் மரத்தில் ஏறினானோ, எப்படி பருதினை விடாமுயற்சியோடு இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து கூப்பிட்டானோ, அதே போல இந்த பெண்ணும் விடாமுயற்சியாக இயேசுவை பின்தொடர்ந்து கூப்பிட்டுட்டே போறா. தன்னுடைய வேகத்தை இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கிறா. ஃபர்ஸ்ட் கூப்பிட்டா, அப்புறம் இன்னும் விடாப்பிடிய கேட்டா, அப்புறம் காலில் விழுந்து கெஞ்சிட்டா. காரியம் நடக்கிற வரைக்கும் விடலவோ. இப்ப இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இவளுக்கு ஒரு அற்புதம் செய்தார். என்ன? வீட்டில் இருக்கிற மகளுக்கு பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை. இவள் இயேசுவை சந்திக்கிறா, ஆனா பிரச்சனை உள்ள மகள் வீட்டில் இருக்கிறா, அவளுக்கு தான் விடுதலை. இன்னைக்கு சொல்றேன், மூணாவது நம்ம ஆண்டவரை விடாமுயற்சியா தேடணும். எதுக்கு தெரியுமா? நம்ம இயேசுவை சந்திக்கிறோம், ஆனா வேற இடத்துல எத்தனையோ பேர் பிசாசின் பிடியில அவஸ்தப்பட்டு இருக்கிறான். பிசாசின் பிடியில் எத்தனையோ பேர் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கிறான். ஆனா நாம என்ன செய்யறோம்? நான் விடுதலையா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஒரு குறையே இல்லைன்னு காண்டுக்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு பிசாசின் பிடியில எவ்வளவு அலக்கழிக்கப்படுறாங்க தெரியுமா? எவ்வளவு மோசமான நிலைமைக்குள் தள்ளப்படுறாங்க தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில் நான் கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தரனை ரட்சித்த நாள் முதல் அதுக்கு பிறகு அந்த ஆரம்ப கட்டத்திலிருந்தே பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவதற்கு கர்த்தர் கிருபையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க கர்த்தர் கிருபையாய் நடத்தி இருக்கிறார். எத்தனையோ கொடிய மோசமான நிலைமையில் அகப்பட்டவங்களை எல்லாம் கர்த்தர் விடுதலை செஞ்சிருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க எதெல்லாம் நீங்க வெளியில இருந்து பார்க்காதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. எத்தனை பேர் பிசாசினால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்யக்கூடிய எண்ணையில் இருக்கிறாங்க, எண்ணத்தில் இருக்கிறாங்க, எந்த நேரத்தில் என்ன ஆகவோ நிலைமையில் இருக்கிறாங்க. பயங்கரமான சூழ்நிலை, டார்ச்சர் எத்தனை பேருக்கு இருக்குது. நிம்மதியா தூங்க முடியல, சாப்பிட முடியல. எத்தனை பிசாசினால் பாதிப்பு, மாந்திரீகம், வெள்ளி சுனிய கட்டுகள், இதனால பாதிக்கப்பட்ட ஜனங்கள் எக்கச்சக்கமா நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த விஷயத்தில் எனக்கு ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்திலிருந்தே எனக்கு இதை குறித்து ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். சாதாரணமா ஒருத்தர் பிரச்சனை வரத விட பிசாசினால் பாதிக்கப்பட்டவங்கனா கர்த்தருடைய பாரம் என்னை அழுத்தும். அவங்களுக்கு விடுதலைக்காக நான் ரொம்ப எஃபர்ட் எடுப்பேன். ஒரு நாள் என் உள்ளத்துல ஒரு வேதனை வந்துச்சு. இந்த டிவியில இந்த காசியில் நடக்கிற காரியத்தெல்லாம் காமிச்சாங்க, அதெல்லாம் நான் பார்த்தேன். பார்த்துருக்கும் போது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. நம்ம கிட்ட எத்தனையோ பேர் தேடி வர்றாங்க, பிசாசு பிடிச்சிருக்குன்னு வராங்க, இப்படி பண்ணுதுன்னு வராங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம். நான் கூட்டத்தை நடத்த போங்க, பிரசங்கிக்கிற இடத்துல பிசாசு பிடிச்சு எத்தனை பேர் வராங்க, அவங்களுக்கு ஜெபிக்கிற விடுதலையாகிறாங்க. இதெல்லாம் நம்ம நடக்கிறது கண்ணுமல பார்க்கிறோம். ஆனால் இந்த டிவியில் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய க்வெஸ்சன் வந்துச்சு. அங்க இருக்கிறதான இந்த சாமியார்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சமா காமிக்கிறாங்க. பிணத்தை வெட்டி திங்கிறான், அழுகி போன நாற்றம் எடுத்த பிணத்தை, கங்கை நீதியில் மிதக்கிட்டு வர பிணத்தை வெட்டி எடுத்து கடிச்சு சாப்பிடுறான். நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கிற பிணத்தை எடுத்து பிடுங்கி எடுத்து அதை சாப்பிடுறான். நாகாசுங்கிறதான ஒரு கூட்டம் சன்னிய சாமியார்கள் இருக்கிறாங்க, அவங்க வஸ்திரம் உடுத்துறதுல நிர்வாண சாமியார்களா இருக்கிறாங்க. அகோரிகள் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க பிணத்தை திங்கிறாங்க. இரவெல்லாம் உட்கார்ந்து கஞ்சா அடிச்சுட்டு இருக்கிறாங்க. மகா மோசமான நிலைமையிலே பிசாசனா இருக்கிறாங்க. அவளை வீடியோல டிவியில பார்க்கும்போது அவங்க முகத்தில் இருக்கிற பிசாசுடைய ஆதிக்கம் அப்படியே லிட்டரா பார்க்க முடியும். பிசாசின் உச்சக்கட்ட நிலைமையில நிறைஞ்சிருக்கிறாங்க. அப்ப எனக்கு ரொம்ப பாரம், எனக்கு ஒரு நாள் என்ன அழுத்துச்சு. ஆண்டவரே, நான் கர்த்தரை கேட்ட ஆண்டவரே, எத்தனையோ பேர் கிட்ட வராங்க, நான் கூட்ட நடத்த போற இடத்துல கர்த்தர் நீங்க நடத்துற எத்தனை பேர் விடுதலை ஆக்குறீங்க, என்னை தேடி எத்தனை பேர் வராங்க, அவங்களுக்கும் ஜெபிக்கிறேன் விடுதலை ஆக்குறீங்க. ஆனா இந்த அகோரிகளுக்கெல்லாம் யார் பதில்? இந்த நாகாஸ் நிர்வாண சாமியார்களுக்கு யார் பதில்? அவன் எவனும் எனக்கு முன்னால வந்து எனக்கு ஜெபம் பண்ணி எனக்கு முன்னால் தலை காட்ட மாட்டானே, அவெல்லாம் எனக்கு உள்ள பிசாசு இருந்து எனக்கு விடுதலை கொடுங்க வந்து எனக்கு ஜெபிங்க சொல்லி எங்கிட்ட வந்து கேட்க மாட்டானே, அவனுக்கெல்லாம் யார் வழி? என் உள்ளத்தில் ஒரு கேள்வி வந்தது ஒரு நாள், அவனுக்கெல்லாம் யார் வழி, யார் வழி காட்டுறது? நம்ம கண்ணு முன்னால சிட்டியில நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். நம்ம கூட்டம் நடத்த போற இடத்துல ஜனங்களை கட்டப்பட்டவங்க விடுதலை ஆக்குறோம், கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். ஆனால் அந்த நிர்வாண சாமியார்களுக்கு, அந்த அகோரிகளுக்கு, அந்த கஞ்சா அடித்துக் கொண்டிருக்கிற அவன்களுக்கு யார் விடுதலை கொடுக்கிறது? பிசாசின் மொத்த உருவமாய் இருக்கிறாங்களே, ஆதிக்கத்தில் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு யார் விடுதலை கொடுக்கிறது? அவன் வந்து எங்கிட்ட வந்து நிக்க மாட்டானே, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டானே, அப்படி கேட்ட அந்த ஜெபிக்கலாமே, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம போய் அவன் தலையில கை வைக்கிறதுக்கு விட மாட்டானே. நம்மளே சப்போஸ் அவன் வர வேண்டாம், நம்மளே காசிக்கே போலாம், அவன் போய் அவனுக்காக ஜெபிக்கிறான், ஒத்துக்குவான், அவன் ஒத்துக்க மாட்டானே. அப்ப இவனுக்கு என்ன வழி? ஆண்டவர் எங்கூட உடனே கேஸ் பேசினான், நீ அப்படி நினைக்காத, நீ அப்படி நினைக்காத, நீ இந்த இடத்துல நீ ஜபம் பண்ணு, அங்க நான் அவனை விடுதலை கொடுப்பேன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணார் ஆண்டவர் சொன்ன. நீ அப்படி யோசிக்காத, அப்படி நெகட்டிவா யோசிக்காத, நீ இருக்கிற இடத்துல ஜபம் பண்ணு, நான் அவனை விடுதலை கொடுப்பேன். எங்கூட ஆண்டவர் பர்சனலா சொன்னார். எத்தனையோ பேர் வட மாநிலத்திலிருந்து கூட சொல்ற தெரிஞ்சு, எனக்கு தெரிஞ்ச மிஷினரிஸ் இருக்கிறாங்க, போன் பண்ணுவாங்க, அண்ணே இந்த மாதிரி பிசாசு பிடிச்சவங்க இருக்கிறாங்க, அது என்னமே பண்றதுன்னு தெரியல. சரி, குட்டிகள் பக்கத்துல வச்சுட்டு போன ஸ்பீக்கர் ஆன் பண்ணுவேன். ஆன் மனசுல இங்கிருந்து ஒரு ப்ரேயர் பண்ண அங்க இருக்கிற பிசாசு ஓடி இருக்குது. எத்தனையோ சூழ்நிலையில இங்கிருந்து இந்த போன்ல ஸ்பீக்கர்ல அங்க ஆன் பண்ணி ஒரு கமாண்ட் நீங்க கொடுக்கும் போது பீகார்ல பிசாசு பிடிச்சவங்க கீழே விழுந்து ஓடுது. பிசாசு ஓடி இருக்கு, எத்தனையோ நான் பார்த்திருக்கேன். இந்த அகோரிகளுக்கு நம்ம போன வச்சு பண்ண போறது இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொல்றார், இங்கிருந்து நீ ஜெபம் பண்ணு, நான் விடுதலை செய்வேன். இன்னைக்கு நிலைமை, இன்னைக்கு பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் நம்மை சுத்திலி நிறைஞ்சிருக்கிறாங்க, குறிப்பா நம்ம தேசத்துல. உங்கள் வேகத்தை நீங்க கூட்டணும். அந்த பெண் எப்படி விடாமுற்சியா முயற்சியோடு வீட்டில் இருக்கிற அந்த மகளுக்காக அவள் போராடினாளோ, அதே போல விடாமுயற்சியாய் நம் தேசத்தில் இருக்கிற அந்தகாரத்திலே அகப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக நாம் போராடி ஜெபித்தால் ஆண்டவர் கண்டிப்பா விடுதலை கொடுப்பார். முயற்சி அதிகரிக்க வேண்டும். அந்த பெண்ணை போல் விடாப்பிடியா கேட்கணும், ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். நாலாவது ஒன்றை நான் சொல்லி முடிக்கிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2:1 வாசிக்கலாம்.
சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார்.
அப்பொழுது
நாலு பேர்
ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு
அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து சிறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திருந்த வேதபாரகரில் சிலர் இவன் இப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன, தேவன் ஒருவரே என்று
பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று
தங்கள் இருதயங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள்.
போதும், இதை நீங்க 12 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா புல் சப்ஜெக்ட் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு வீட்டிலே கப்பர்நகூமிலே இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறார். அநேக ஜனங்கள் வந்து கூடி அவருடைய வசனத்தை கேட்க வந்துட்டாங்க. வீடு ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு. அப்பொழுது பேரலைஸ் ஆன ஒரு மனுஷன், கைகால் விழுந்து போன ஒரு மனுஷனை 4 கட்டிலோடு சுமந்துட்டு வந்தாங்க. வந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு போனால் அந்த மனுஷனை சுகமாக்கிடலாம்னு நினைச்சு வந்தாங்க. ஆனால் உள்ள கொண்டு போக முடியல, கூட்டம் நிறைஞ்சிருக்குது, யாரும் இடம் கொடுக்க மனசா இல்ல. அப்பொழுது இவங்க பாக்குறாங்க, என்ன செய்யறது, இயேசு கிறிஸ்துட்டு கொண்டு போனா சரியாயிடும், கொண்டு போக முடியல. முயற்சியை அதிகமாக்கினாங்க, முயற்சி அதிகமாக்கிட்டு இருக்கணும், அதுதான் முக்கியம். முயற்சி அதிகமாக்கினாங்க, பார்த்தாங்க சரி இயேசு கிறிஸ்துட்டு கொண்டு போக வழி இல்ல, திரும்பி போயிடலாம், அவனை தூக்கிட்டு போயிடல, அவன் டெட் பாடி மாதிரி கிடக்கிறான். 4 யார் எப்ப தூக்குவாங்க, செத்த பிறகுதான் 4 தூக்குவாங்க. இல்ல ஸ்ட்ரக்சர்ல தூக்குறாங்க 2, உயிரோடு இருக்கிற வரைக்கும் 2 தூக்குவாங்க, அப்படிதானே, ஹாஸ்பிட்டல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் 2 தூக்குவாங்க. 4 எப்ப தூக்குவான், செத்த பிறகுதான் 4 தூக்குவான். அப்ப அவனுடைய லைஃப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட செத்த மாதிரி நிலைமை தான், டோட்டலா பேரலைஸ்ட் அவன். அப்படி இருக்கும் பொழுது இந்த மனுஷனை இவங்க எவ்வளவு பிரயாசத்தோடு தன்னுடைய முயற்சியை அதிகமாக்கி அந்த வீட்டின் மேல 2 ஏறி இருப்பாங்க, 2 கீழே இருந்து அவனை தூக்கி இருப்பாங்க, மேல ஏறி அந்த ஓட்டை பிரித்து இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்துல நேர கயிறு கட்டி இறங்கிட்டாங்க. முயற்சி அதிகரித்தாங்க. இயேசு பார்த்தார் அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்தார் இத 4 கொண்டு வந்து விசுவாசத்தோடு அவன் இறக்கினதை பார்த்தார். அவன் ஒரு பேரலட்டிக் என்பது பார்த்தாலே தெரியுது. ஆனா இயேசு கிறிஸ்து உடனே உன் படுக்கை எடுத்துட்டு நடன்னு சொல்லல, நீ சுகமானாய்னு சொல்லல, வேற ஒண்ணு சொல்றாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்றாரு. சம்பந்தமே இல்லாத வேற ஒண்ணு சொல்ற, அவன் கேட்காத ஒண்ணு. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த பேரலைஸ் ஆன மனுஷன் எதுவுமே பேசல, எதுவுமே அவன் செய்யல, செஞ்சதெல்லாம் அந்த 4 நாலுவே சுமந்துட்டு வந்தாங்க, வழி கிடைக்கல, நாலு பேர் தான் மேலே ஏறினாங்க, கூரைய திறந்தாங்க, நாலு பேர் தான் இறக்கினாங்க, எல்லாமே நாலு பேர் செஞ்ச வேலை தான். இவன் ஒண்ணுமே செய்யல, அப்படியே டெட் பாடி மாதிரி கிடக்கிறான். செஞ்சதெல்லாம் அந்த நாலு பேர் தான். டீம் ஒர்க், இது ஒரு டீம் ஒர்க். இது நாலு பேர் ஒரே மனதோடு செயல்பட்டு வந்தாங்க. முதல் முயற்சி தோல்வி. தன் முயற்சிகளை அதிகமாக்கி கூரைய திறந்தாங்க, இறக்கிட்டாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால. உடனே சுகத்தை பத்தி ஏதாவது இயேசு பேசுவார் நினைச்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்து சுகத்தை பத்தி பேசல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சுத்தியிலும் உட்கார்ந்துட்டு இருந்த பாக்கிறோம், இவன் எப்படி தேவ தோஷனம் சொல்லுகிறது என்ன? தேவன் முருகன் தானே பாவத்தை மன்னிக்க முடியும், இவர் என்ன பாவத்தை மன்னிக்கிறனா பேசுறாரே அப்படி முறுமுறுத்தான். அப்ப ஆண்டவர் பார்த்தார். அடுத்த வருஷம் வாசிங்க.
அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து
அவர்களை நோக்கி
நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ
எது எளிது?
பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாத கோரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு
உன் வீட்டுக்கு போ என்று
உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து
தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு
எல்லாருக்கும் முன்பாக போனான்.
இங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு எடுத்த உடனே அப்ப எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, பாவங்களை மன்னிக்கவன் யார்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது? ஒண்ணு உங்களுக்கு தெரியணும், பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரன் ஆகிய எனக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதை தெளிவுபடுத்தினார். தெளிவுபடுத்திட்டு அப்புறம் அவனை பார்த்து சொல்றார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இவன் இவ்வளவு காலம் பாரலிட்டிக்காக இருக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய பாவம். அவனுடைய பாவம் தான் அவனை இப்படி ஆக்கிடுச்சு. பாவம் சாபத்தை கொண்டு வரும், சாபம் வியாதியை கொண்டு வரும். இவன் என்ன பண்ணானு தெரியல, யாருக்கு என்ன அநியாயம் பண்ணானு தெரியல, அந்த பாவம் இவனை பாரலிட்டிக் ஆக்கிடுச்சு. அதனாலதான் ஆண்டவர் எடுத்த உடனே ரூட்ல கையை வைக்கிறார். இவன் பாவத்தினால்தான் இந்த நிலைமையில் அவன் தள்ளப்பட்டிருக்கிறான். ஃபர்ஸ்ட் பாவத்தை மன்னிக்கிறார். அடுத்ததால்தான் அவன் அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடங்கிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்முடைய தேசம் பாவத்தில் நிறைந்திருக்கிறது. நம்முடைய தேசம் பாரலிட்டிக்கா இருக்குது. செத்த பிணத்தை போல் இருக்கிறார்கள். அக்கிரமத்திலும் பாவத்திலும் ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள், மரித்தவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாரலிட்டிக்கா இருக்கிறாங்க, எல்லாம் பாரலைஸ் ஆயிடுச்சு, செயல்பாடு இல்லை. நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், தேசத்தில் இருக்கிற 130 கோடி ஜனங்கள் பாவத்தினால் சாபத்தினால் பாரலைஸ் ஆகி கிடக்கிறாங்க, செயலிழந்து கிடக்கிறாங்க. இப்ப என்ன தேவை தெரியுமா? டீம் ஒர்க் தேவை. தேவ ஜனங்கள் ஒன்று கூட வேண்டும், டீம் ஒர்க் தேவை. ஒன்று கூடி முயற்சிகளை அதிகமாக்கணும், முயற்சிகளை அதிகமாக்கணும். இதுவரைக்கும் எடுத்த முயற்சி போதாது. இயேசு கிறிஸ்துவுக்கு நேர கொண்டு வந்த அந்த முயற்சி போதாது. ஏறணும், கூரையை திறக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால கொண்டு போகணும். அங்கேதான் அப்படிப்பட்ட நம்முடைய முயற்சிகளை அதிகரித்து தேசத்து ஜனங்களை இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நம்முடைய ஜெபத்தில் கொண்டு போய் நிறுத்தும் பொழுதுதான் ஆண்டவர் அவருடைய பாவங்களை மன்னிக்க முடியும், ஆண்டவர் அவர்களை உயிர்ப்பிக்க முடியும். ரிவைவ் பண்ணணும், உயிர்ப்பிக்கணும். நம்முடைய தேசத்தை ஆண்டவர் உயிர்ப்பிக்கணும். அது தனி மனிதனால் நடக்காது, ஒரு டீம் ஒர்க் தேவை. அநேகர் கூடி தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். தேசத்தின் எழுப்புதல் சீக்கிரம் நடக்கப்போது ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். நான் பல விஷயங்களை கிட்ட ஆண்டவர் பேசுறது எல்லாத்தையும் நான் இப்ப சொல்ல முடியாது. ஆனா மறைமுகமா ஒன்று சொல்றேன், எனக்கு ஒரு 6 மாத ப்ராஜெக்ட் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. இப்போ இந்த காரியத்திற்கு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். சேர்ந்து எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் உங்களுக்காக மாத்திரம் அல்ல, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற விஷயம் வேற. அதனாலதான் என்ன கர்த்தர் வெளி இடத்துல கொண்டு போய் இன்னைக்கு எத்தனையோ இடத்துல ஜனங்களை எழுப்பி கொண்டிருக்கிறத நான் இன்னைக்கு என்னுடைய ஆவி வாழ்க்கையில ஊழியத்தில் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு இடத்திலையும் ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை, வசனத்தாகம் உள்ள ஒரு கூட்டத்தை, ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்கக்கூடிய ஒரு கூட்டத்தை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஒரு எழுப்புதலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதுல நீங்களும் ஒரு கூட்டமா இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. அதைத்தான் நானும் சொல்றேன், இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவங்களையும் நான் கூட்டி சேர்க்க வேண்டும். அதைத்தான் நானும் சொல்றேன், நீங்களும் ஒரு கூட்டமா எழும்பி இந்த கடைசி நாட்களில் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். சுயநலத்தை விட்டுட்டு சேர்ந்து செத்து கிடக்கிற, பேரலட்டிக்கா கிடக்கிறதான நம் தேசத்து ஜனங்களை, பாவத்தினால பேரலட்டிக் ஆயிருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், இவன் ஏன் பேரலட்டிக் ஆனா, பாவத்தினால. பாவத்தினாலே நம்முடைய தேசத்து ஜனங்கள் பேரலட்டிக்கா இருக்கிறாங்க. எப்படி எழுப்புறது? சேர்ந்து ஜெபித்தால்தான் அவருடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க முடியும். சேர்ந்து பிரயாசப்பட்டால் தான் ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்து அவனை எழுந்து நடக்க பண்ண முடியும். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்காக எழும்பணும். ஆண்டவருக்கு ஒரு கூட்டம் இல்லை, இன்னொரு கூட்டத்தை எழுப்புவார், இன்னொரு கூட்டத்தை எழுப்புவார். அந்த கூட்டம் சரியில்லை, இன்னொரு கூட்டத்தை எழுப்புவார். அந்த கூட்டம் சரியில்லை, இன்னொரு கூட்டத்தை எழுப்புவார். அவரால் எதையும் செய்ய முடியும், யாரை கொண்டு எதையும் அவரால் செய்ய முடியும், செய்வார். ஆகையினால் அந்த கூட்டத்தில் ஒருவராக நாம் இருப்பதுதான் நமக்கு மேன்மை. ஆமென். அந்த கூட்டத்தில் ஒருவராக இருப்பதுதான் நமக்கு மேன்மை. இங்க டீம் ஒர்க் சேர்ந்தாங்க, முயற்சி அதிகமாக்குனாங்க, இயேசு கிறிஸ்து முன்னால் கொண்டு போய் நிக்க வச்சாங்க, ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சாரு, அவனை ரிவைவ் பண்ணாரு, நடந்து போயிட்டாங்க. அதுதான் இன்னைக்கும் தேவை. இந்த நாட்களில் அதற்காக பிரயாசம் எடுப்போம், முயற்சிகளை அதிகமாக்குவோம். கர்த்தர் சீக்கிரப்படுகிறார். ஜெபிக்கலாம். Glory to Jesus. கர்த்தர் இந்த நாளிலும் கூட 4 மிக முக்கியமான சம்பவங்களை நாம் பார்த்தோம். முயற்சிகளை அதிகமாக்க வேண்டும், முயற்சிகளை அதிகமாக்கணும். பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபத்துடனே தன்னுடைய முயற்சிகளை அவன் அதிகமாக்கினான். நம்ம என்ன செய்யறோம்? முயற்சிகளை அதிகமாக்க வேண்டும். நாம் என்ன செய்யறோம்? முயற்சிகளை நாம் அதிகமாக்க வேண்டும். சகேயு தன் முயற்சிகளை அதிகமாக்கி மரத்தின் மேல் ஏறினான். அவன் ஏறினான் என்பது பிசிக்கலா நடந்துச்சு, ஆனால் அவன் ஸ்தானத்தில் இருந்து அவன் இறங்கினான் என்பதுதான் உண்மை. தன் பொசிஷனிலிருந்து இறங்கி அந்த மரத்து மேல ஏறிட்டான். அந்த தாழ்மை ஆண்டவர் பார்த்தார். இருதயத்தில் ஒருங்குண்டு, ஆவியில எளிமையா இருதயத்தில் ஒருங்குண்டவர்களிடத்துல, பணிந்து ஆவி உள்ளவர்களிடத்துல நான் வாசம் பண்ணுகிறேன் ஆண்டவர் சொல்றார். சகையவே சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய காரியம். இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவன் பிரயாசத்தை அதிகமாக்கினதுனாலே யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு, அந்த எரிகோவில யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலேயே தங்கி இருக்கணுங்க, உங்க கூட ஆண்டவர் இருக்கணும். அதுக்கு நீங்க கொஞ்சம் இறங்கணும், உங்களுடைய லெவல்ல இருந்து இறங்கணும், உங்களை தாழ்த்தி கொஞ்சம் இறங்கி வரணும். உங்களோட லைஃப் ஸ்டைல் இருந்து கொஞ்சம் இறங்கணும். உங்களோட பொசிஷன் இருந்து கொஞ்சம் இறங்கணும். கொஞ்சம் இறங்கினீங்கன்னா தான் அவர் வீட்டுக்குள்ள வர முடியும். உங்க வாழ்க்கையில் அவர் வந்து தங்க முடியும். ரெண்டாவது, அதே எரிகோவிலே இன்னொரு மனுஷன், இவன் ஸ்டேட்டஸ் ரொம்ப கீழானவன், பிச்சைக்காரன், கண்ணு தெரியாதவன், கண்ணே இல்லாதவன், பிறவி குருடன். இவனும் கூப்பிட்டான், இயேசுவை கூப்பிட்டான். இவனுக்கு பார்க்க முடியாது, கூப்பிட்டான். அடக்குனாங்க, தன் முயற்சி அதிகமாக்கி மேலும் அதிகமாய் அவரை சத்தம் போட்டு கூப்பிட்டான். இயேசு நின்னார், அவனை கூட்டிக் கொண்டு வாங்கினார். கிட்ட வந்த உடனே, நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? உடனே கேட்டா, நான் பார்வை அடையும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால நான் ஒரு பிச்சைக்காரனா நிக்க வேண்டாம். பிச்சைக்காரன் ட்ரெஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டான், தன் மேல் வசனத்தை தூக்கி எறிஞ்சிட்டான். இயேசு என்னை கூப்பிட்டுட்டாரு, நான் இனி பிச்சைக்காரன் கிடையாது. அவன் பிச்சை எடுக்கல இயேசு கிறிஸ்துவிட்ட, பார்வை கேட்டான். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற அநேகர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்களே தவிர விஷன் கேட்கறது கிடையாது. பிச்சை எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். தரிசனத்தை கேட்கறது இல்லை, விஷன் கேட்கறது இல்லை, பிச்சை தான் கேட்கிறோம். கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. பிச்சை எடுத்துட்டு இருக்குது, ஆண்டவர் இடத்துல பணத்தை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. பிச்சை, ஆண்டவர்கிட்ட போய் பிச்சை கேட்க கூடாது. விஷன் கேளுங்க, விஷன் கேளுங்க, பிச்சை கேட்காதீங்க. ஆண்டவர் இடத்துல விஷன் கேளுங்க. அடுத்தது, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, என்ன செய்ய ஆண்டவர் சித்தமா இருக்கிறார், அந்த விஷயம் வேணும். உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்க வைக்கிற விஷயம் அதை நான் சொல்லல, ஆண்டவர் என்ன விஷயம் வைக்கிறார் அதை சொல்றேன். அந்த விஷயம் நீங்க போடுற விஷயம் அல்ல, ஆண்டவர் கொடுக்கிற விஷயம். அந்த விஷயம் தேவை. அந்த விஷயம் இருந்தாதான் தைரியமா போக முடியும். சவுல் பார்வை இடந்தான், நிலைமை என்னாச்சு, கையை பிடிச்சு கூட்டி நாலு பேர் கூட்டிட்டு போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. இன்னைக்கு விஷன் இல்லைன்னா நீங்க யாராவது ஒருத்தரோட தயவை நீங்க நாடிட்டே இருப்பீங்க. என்ன செய்யுது, என்ன செய்யுது, ஏதாவது சொல்லுங்க, எனக்கு யாராவது ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் அப்படித்தான் அலையுது. யாராவது ஒருத்தர் எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி எனக்கு ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? விஷன் இல்ல, நாலு பேர் கையை பிடிச்சு கையிலாக கொடுத்து கூட்டிட்டு போக வேண்டிய நிலைமை இருக்குது. நான் சொல்றேன், நீங்க அப்படி போனீங்கன்னா நிறைய பேர் தப்பான ரூட்ல கொண்டு போய் நிக்க வச்சிருவாங்க. தெரியுமா, தப்பான ரூட்ல கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் நிக்க வச்சிருவாங்க. உங்களுக்கு விஷன் இருக்கணும், அப்பதான் நீங்க கரெக்டா போக முடியும். அவனுக்கு பார்வை கிடைச்ச உடனே அந்த சவுல் நேரா போனான், தமஸ்குல போனான், ஞானஸ்தானம் எடுத்தான். உடனே கிறிஸ்துவை அவன் பிரசங்கித்தான். அவனுக்கு அந்த விஷயம் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மூணு நாள் தொடர்ந்து தேவ சமூகத்தில் காத்திருந்தான், ஆண்டவர் காரியத்தை செய்தார். மூன்றாவது, கானானிய ஸ்திரீ இயேசுவை தேடி வந்தா வீட்டில் இருக்கிற மகளுக்காக, பிசாசின் பிடியிலே கொடிய வேதனைப்பட்ட அந்த மகளுக்காக வந்தான். இயேசு மௌனமா இருந்தார், விடாப்பிடியா கூப்பிட்டார், காலில் விழுந்து கெஞ்சினார். ஆண்டவர் பார்த்தார், இவள் இப்படி விடாப்பிடியாய் கேட்கறதுனாலே வீட்டில் இருக்கிற அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்தார். இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய தேசத்தில் எல்லா கோடிகளிலும் பிசாசினால பாதிக்கப்பட்ட ஜனங்க நிறைய இருக்கிறாங்க. எல்லாரையும் நம்ம கூட்டிட்டு வர முடியாது நேரம், ஆனால் அவங்கள் ஜபத்தின் மூலமாக அவங்களை சந்திக்க முடியும். இங்கிருந்து நம்ம பாரத்தோடு ஜபித்தால் எங்கோ இருக்கிறவனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். எங்கோ இருக்கிறவனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும். வீட்டில் இருக்கிற அந்த பெண்ணுக்கு இவள் வந்து இயேசுவை சந்தித்து விண்ணப்பம் பண்ணும் பொழுது அங்கே விடுதலை கிடைத்தது. நாலாவது ஒரு காரியம், திமிர்வாதக்காரன், இவனை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா இவனை சரிப்படுத்துறதுக்கு வந்த அந்த நாலு பேர் அவங்களதான் சொல்லணும். இன்னைக்கு நம்முடைய தேசத்து ஜனங்களை பிளேம் பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது, அவங்க வீட்டில் அவளை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அவங்க டெட் பாடி, அவங்க பேரலட்டிக், செத்தது மாதிரி இருக்கிறாங்க, ஆத்துமாவிலே செத்து பேரலைஸ் ஆகி கிடக்குது. இன்னைக்கு அந்த நாலு பேர் தான் நீங்களும் நானும். அந்த நாலு பேர்ல ஒருத்தர் தான் நீங்கன்றத மறந்து போகாதீ. அந்த நாலு பேர்ல ஒருத்தரா நீங்க இருக்கணும்னு ஆண்டவன் நினைக்கிறான், மறந்து போகாதீ. அந்த நாலு பேர் நீங்களும் ஒருவராய் பங்கெடுக்க வேண்டும். டீம் ஒர்க் பண்ணாங்க, கூட்டிட்டு வந்தாங்க, பார்க்க முடியல, முயற்சி அதிகமாக்குனாங்க, வீட்டின் மேல ஏறினாங்க, கூரையை திறந்தாங்க, இயேசு கிறிஸ்துக்கு முன்னால இறக்குனாங்க. அந்த நாலு பேருடைய பிரயாசம், அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்தார். இவன் பாவத்தை முதல்ல மன்னிச்சார், அப்புறமா அவனுடைய சரீரத்தை ஆண்டவர் ரிவைவ் பண்ணார். தேசத்தில் இருக்கிற ஜனங்களின் பாவம் முதலாவது மன்னிக்கப்படணும், அப்பதான் அவங்களை ரிவைவ் பண்ண முடியும். தேசத்தில் இருக்கிற ஜனங்களின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு சேர்ந்து நம்ம பிரயாசப்பட்டு ஜெபிக்கணும், சேர்ந்து நாம் ஆண்டவருக்காக இணைஞ்சு செயல்படணும், அந்த தரிசனத்துக்குள்ள வரணும். அங்கதான் ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அங்கதான் திமிர்வாதமாய் கிடக்கிறவனை எழுப்பினது போல, திமிர்வாதமாய் கிடக்கிற நம்முடைய தேசத்தை, செயலற்று கிடக்கிற நம்முடைய தேசத்தை எழுந்து நடக்க பண்ணுவார் ஆண்டவர். ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி ஆண்டவரே. கத்தராகி ஆண்டவர் தன்னுடைய பாரத்தை எல்லாம் இந்த காலை நேரத்தில் கொட்டியிருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். தன்னுடைய இருதயத்தை திறந்து தன்னுடைய பாரத்தை ஆண்டவர் உங்கள் மேல ஊத்திட்டிருக்கிறார். செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள், செவி கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களோடு நீங்க பேசினதற்காக ஸ்தோத்திரம். இதை விட நாங்க சொல்றதுக்கு ஒண்ணு இல்லப்பா, எங்களோடு நீங்க பேசினீங்க அதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு நீங்க பேசினீங்க உமாக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே உங்களுடைய பாரத்தை நீங்க பகிர்ந்துட்டீங்க. எல்லாரையும் செவி கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க, மாற்றுங்க. இந்த செய்தியை இப்ப கேட்டவங்க, இனி வரும் நாட்களிலே ஆண்டவரே வெப்சைட்ல கேட்க போறவங்க எல்லாரும் இப்படி கரத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ரிவைவ் பண்ணி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். முயற்சிகளை அதிகமாக்கி உமக்கென்று நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒரே விதமாய் எந்த இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நீங்க மகிமைப்படும் துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம்.